அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து முழங்கும் தமிழோசை. ஜூன் மாதம் 21 சனிக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தயாரித்து வழங்குபவர் எல் ஆர் ஜெகதீசன். இன்றைய தமிழோசையில் முதலில் செய்தி அறிக்கை, பின்னர் தொடரும் செய்தி அரங்கத்தில் இலங்கை தலைநகர் கொழும்பு அருகே பாணாந்துறை என்கிற இடத்தில் இருக்கும் பிரபல ஆடை விற்பனை நிலையமான நோ லிமிட் என்கிற நிறுவனத்தின் கிளை இன்று அதிகாலை தீக்கிரையாயிருப்பது குறித்த செய்திகள், இலங்கையின் அலுத்கமா உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் தொடரும் முஸ்லீம்களுக்கு எதிரான தாக்குதல்கள் குறித்து இலங்கை அதிபர் மஹிந்த ராஜபக்ஷ முஸ்லீம் அமைச்சர்களை சந்தித்து பேசியிருப்பது குறித்த ஒரு செவ்வி,
அதிபருக்கு எங்களுக்கு முன்னால் மிக கடுமையான உத்தரவு ஏதாவது பணித்தார், இனிமேல் இவ்வாறான எந்த ஒரு நடவடிக்கையும் நடக்காமல் இருப்பதற்கான ஆக்கப்பூர்வமான நடவடிக்கையை பாதுகாப்பு தரப்பு முன்னெடுக்க வேண்டும்.
யாழ்ப்பாணம் சோனக தெருவில் இருக்கும் காமல் பள்ளிவாசல் அடையாளம் தெரியாதவர்களால் தாக்கப்பட்டிருப்பது குறித்த செவ்வி,
இரவு 12:00 மட்டுக்கு தான் இந்த விஷயம் நடந்திருக்குது. மோட்டார் பைக் சவுண்ட் கேட்டேன்னு சொல்றாங்க, 2 மோட்டார் பைக் சவுண்ட் கேட்டேன்னு தான் சொல்லப்படுது. இந்த இடத்துல ஆமி பாதுகாப்பு எல்லாம் இல்லை. போலீஸ்ல என்ட்ரி பண்ணி இருக்கிறோம், விசாரணை நடத்தி தரோம்னு சொல்லிக்கிறாங்க போலீஸ்ல.
ஆகியவற்றை கேட்கலாம்.
பிபிசி தமிழோசையின் செய்தி அறிக்கை வாசிப்பவர்கள் பூபாலரத்னம் சீவகன் மற்றும் ஜெயபிரகாஷ் நல்லுசாமி.
சிரியாவின் எல்லையில் இருக்கின்ற முக்கியமான எல்லைக் கடவை ஒன்றை தாம் கைப்பற்றியிருப்பதாக சுன்னி ஜிகாதிகள் கூறியிருக்கின்றார்கள். அல் கியாமில் இருக்கின்ற இந்த எல்லைக் கடவையின் மூலம் ஐசிஸ் தீவிரவாதிகள் 2 நாடுகளிலும் இருக்கின்ற தமது கட்டுப்பாட்டு பகுதிகளுக்கு இடையே கனரக ஆயுதங்களை நகர்த்த முடியும். அல் அர்பார் மாகாணத்தில் மேலும் சில நகர்களையும் அவர்கள் பிடித்திருக்கின்றார்கள். இவை உள்ளூர் சுன்னி பழங்குடியினருடனான சமரச பேச்சுவார்த்தைகளின் மூலம் இரத்த களறி எதுவுமின்றி நடந்ததாக தீவிரவாதிகள் கூறியிருக்கின்றார்கள். இப்பொழுது தாம் அடைந்திருக்கின்ற முன்னேற்றங்களை கொண்டு தமக்கு ஆதரவான ஒரு பகுதியை ஏற்படுத்தி கொண்டு அதனை கொண்டு பக்தாத் மீது தாக்குதல் நடத்த ஐசிஸும் அதன் கூட்டாளிகளும் நினைத்திருக்கலாம் என்று ஈராக்கில் இருக்கின்ற பிபிசி செய்தியாளர் ஒருவர் தெரிவித்திருக்கின்றார். ஈராக்கின் பெரிய பெட்ரோலிய சுத்திகரிப்பு நிலையம் இருக்கின்ற பாய்ஜி நகரின் மீதும் ஐசிஸ் தாக்குதல் நடத்தியிருக்கின்றது.
இதனிடையே ஈராக் தலைநகர் பாக்தாத்திலும் மற்ற பல நகரங்களிலும் ஆயுதம் ஏந்திய ஆயிரக்கணக்கான ஷியா ஆயுத குழு உறுப்பினர்கள் அணிவகுத்து தம்மை காட்சிப்படுத்தியிருக்கின்றனர். வடக்கு ஈராக்கில் பெரும்பகுதியை கைப்பற்றியிருக்கின்ற சுன்னி ஆயுததாரிகளுக்கு எதிராக தமது பலத்தை வெளிப்படுத்தும் விதமாக இந்த அணிவகுப்பு நடந்திருக்கிறது. கடும்போக்கு ஷியா மதபோதகரான முக்தாதா அல் சதருக்கு ஆதரவான ஆயுத குழுவினர் சுன்னி ஆயுத குழுவை ஒடுக்குவதற்கு அமெரிக்க படையை வரவழைப்பதற்கும் எதிர்ப்பு தெரிவித்திருக்கின்றார். முக்தாதா அல் சதரின் ஆதரவாளர்கள் கடந்த காலங்களில் மதக்குழு வன்முறைகளிலும் ஈடுபட்டுள்ளனர். இப்போது ஷியா குழுக்களின் ஆயுத பலத்தை வெளிப்படுத்தும் புதிய அணிவகுப்புகள் தலைநகரில் வாழும் சுன்னி சிறுபான்மை மக்கள் மத்தியில் கலக்கத்தை ஏற்படுத்தும் என்று பிபிசி செய்தியாளர் ஒருவர் கூறியிருக்கிறார்.
எகிப்தில் தடை செய்யப்பட்ட முஸ்லீம் சகோதரத்துவ கட்சியின் ஆதரவாளர்கள் 180 பேருக்கு விதிக்கப்பட்ட மரண தண்டனையை நீதிமன்றம் ஒன்று உறுதி செய்திருக்கின்றது. மின்யா நகரில் ஒரு போலீஸ் நிலையத்தின் மீது தாக்குதல் நடத்தி ஒரு போலீஸ்காரர் கொல்லப்பட காரணமான சம்பவத்துக்காக குற்றஞ்சாட்டப்பட்ட சுமார் 700 பேரில் இவர்களும் அடங்குகின்றார்கள். மரண தண்டனை விதிக்கப்பட்டவர்களில் முஸ்லீம் சகோதரத்துவ கட்சியின் ஆன்மீக தலைவரான முகமது பதியும் அடங்குகின்றார். இவர்களில் பலர் நீதிமன்றத்துக்கு வராத நிலையிலேயே அந்த வழக்கு நடந்தது. இந்த வழக்கு இனி எகிப்திய மேன்முறையீட்டு நீதிமன்றத்துக்கு போகும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த தீர்ப்பு அரசியல் நோக்கம் கொண்டது என்றும் நீதிபதி நடைமுறைகளை சரியாக பின்பற்றவில்லை என்றும் மனித உரிமை குழுக்கள் விமர்சித்திருக்கின்றன.
இலங்கையின் ஸ்திரத்தன்மையை குலைக்கும் முயற்சிகளில் சர்வதேச சக்திகள் சில ஈடுபட்டிருப்பதாக இலங்கை ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச நாட்டு மக்களுக்கு ஆற்றிய உரையில் தெரிவித்திருக்கிறார். எந்த ஒரு தரப்பினரும் சட்டத்தை கையில் எடுப்பதற்கு இடமளிக்காமல் சட்டத்தை மீறுவோருக்கு எதிரான கடுமையான நடவடிக்கை எடுக்குமாறும் ஜனாதிபதி போலீசாருக்கும் பாதுகாப்பு தரப்பினருக்கும் உத்தரவிட்டிருக்கிறார்.
நாட்டே சாமானிய நீத்திய உள்ளங்கனே கரணும் ஊனமாயக்கூட்ட தடிவ நீத்திய கிரியாத்மக நிலசத மா ஸ்ரீலங்கா போலீசியட்ட ஆரக்ஷக சேவாவான் நியோக கூட்டத்திபே.
குறிப்பாக இனங்களுக்கும் மதங்களுக்கும் இடையே பகைமையை வளர்க்கும் விதத்தில் செயற்படும் எந்த ஒரு நபருக்கும் அமைப்புக்கும் எதிராக பாதுகாப்பு அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஜனாதிபதி கூறியிருக்கிறார். கடந்த சில தினங்களில் இலங்கையில் முஸ்லீம்களுக்கு எதிரான வன்முறைகளில் 4 பேர் கொல்லப்பட்டும் பலர் காயமடைந்துள்ளனர். முன்னதாக முஸ்லீம் அமைச்சர்கள் சிலர் கொழும்பிலிருந்து தொலைவில் இருக்கின்ற பதுலி நகருக்கு சென்று ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவை சந்தித்து பேசியிருக்கின்றனர்.
வடகொரியாவுடனான எல்லைப்பகுதியில் தென்கொரிய படைச்சிப்பா ஒருவர் தனது அணியைச் சேர்ந்த 5 பேரை சுட்டுக் கொண்டிருக்கின்றார். மேலும் 5 பேர் காயமடைந்திருக்கிறார்கள். சோலுக்கு கிழக்கே இந்த சூட்டுச் சம்பவத்துக்கு பிறகு அந்த சிப்பாய் துப்பாக்கியை வெடிபொருட்களையும் எடுத்துக்கொண்டு ஓடிவிட்டார். தனது சகாக்களை அவர் ஏன் சுட்டார் என்று தெளிவாக தெரியவில்லை. உலகிலேயே மிகவும் கடுமையான பாதுகாப்புக்கு உட்படுத்தப்பட்ட முன்னரங்களில் ஒன்றாக திகழ்கின்ற இந்த பிராந்தியம் வடக்கு மற்றும் தெற்கு கொரியாக்களின் படையினரில் பல்லாயிரக்கணக்கான நிறுத்தப்பட்டிருக்கின்றார்கள்.
பெலாரஸின் மிக முக்கிய மனிதுரிமை செயற்பாட்டாளர்களில் ஒருவர் எதிர்பார்க்கப்பட்டதை விட முன்கூட்டியே சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்டிருக்கிறார். பெலாரூசில் அரசியல் ஒடுக்குமுறைகளால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவுவதற்கான தன்னார்வ தொண்டு நிறுவனத்தின் இயக்குநரான இவர் 2011 நவம்பரில் சிறை வைக்கப்பட்டார்.
செய்தியரங்கத்தில் முதலில் நீண்ட இலங்கை கண்ணோட்டம். இலங்கை தலைநகர் கொழும்பு அருகே பானாந்துறை என்கிற இடத்தில் இருக்கும் பிரபல ஆடை விற்பனை நிலையமான நோ லிமிட் என்கிற நிறுவனத்தின் கிளை இன்று அதிகாலை தீக்கிரையாகியிருக்கிறது. இதுகுறித்த செய்திகளை தருகிறார் கொழும்பில் இருக்கும் செய்தியாளர் கே எஸ் உதயகுமார்.
பானாந்துறை நகரில் அமைந்துள்ள முஸ்லிம் வியாபாரி ஒருவருக்கு சொந்தமான நோ லிமிட் எனும் ஆடை வர்த்தக நிறுவனம் ஒன்று தீ விபத்து காரணமாக முற்றாக அழிந்துள்ளது. இன்று அதிகாலை 3:15 அளவில் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். தீயணைப்பு படையினரின் உதவியுடன் காலை 5 மணியளவில் தீயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்ததாகவும் போலீசார் தெரிவித்தனர். இந்த தீ விபத்துக்கான காரணம் இதுவரை கண்டறியப்படவில்லை என்று தெரிவித்தார் போலீஸ் ஊடக பேச்சாளர் அஜித் ரோஹன.
මේ ගින්න අපරාධ මේ ක්‍රියාවකින් හඩකප්පල් කාර්ය ක්‍රියාවකින් සිදුවාද නැත්නම් විදුලි පරිපථයේ හෝ වෙන යම් දෝෂකින් සිදුවාද යන්න තවම අනාවරණය වෙනවා.
இது மின்சாரம் கசிவு காரணமாக ஏற்பட்டதா இல்லாவிட்டால் சதி முயற்சியா என்பதை கண்டறிவதற்காக நாம் அரசாங்க ரசாயன பகுப்பாய்வாளரின் உதவிகளை பெற்று விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றோம் என்று தெரிவித்தார் போலீஸ் ஊடக பேச்சாளர். இந்த விபத்து காரணமாக உயிர் சேதங்கள் எதுவும் ஏற்படவில்லை என்று தெரிவித்த அவர் இழப்புகள் சம்பந்தமாக இதுவரை கணக்கெடுக்கப்படவில்லை என்றும் தெரிவித்தார். முஸ்லிம் மக்கள் கணிசமான அளவில் வாழ்ந்து வரும் பானாந்துறை நகரில் இந்த தீ விபத்துக்கு பின்பு பதட்ட நிலை காணப்பட்டது. இதன் காரணமாக போலீஸ் அதிரடி படையின் உதவியுடன் பிரதேசத்தின் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டதாகவும் தெரிவித்தார் போலீஸ் ஊடக பேச்சாளர். சில ஊடகங்கள் மற்றும் சமூக வலைதளங்களினால் பலவிதமான செய்திகள் பரப்பப்பட்டு வருகின்றது. இவ்வாறான வதந்திகளை நம்ப வேண்டாம் என்று தெரிவித்துள்ள போலீஸ் ஊடக பேச்சாளர் பொறுப்புடன் செயற்படுமாறு மக்களிடம் வேண்டுகோள் விடுத்துள்ளார். இன்று பானாந்துறையில் ஏற்பட்ட சம்பவம் தொடர்பாக முஸ்லிம் சமூகம் பதட்டமடைந்துள்ளதாக தெரிவித்தார் மத்திய மாகாண சபை உறுப்பினர் அசாத் சாலி. அதேபோன்று இந்த தீ விபத்து சம்பந்தமாக பெரும் சந்தேகம் ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார்.
பாதிக்கப்பட்ட
நிறுவனத்துக்கு நஷ்டஈட்டை பெற்றுக் கொடுப்பதற்கு அரசாங்கம் நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்றும் தெரிவித்தார் மத்திய மாகாண சபை உறுப்பினர் அசாத் சாலி.
கொழும்பு செய்தியாளர் கே எஸ் உதயகுமார். இதேவேளை இலங்கையின் வடக்கே யாழ்ப்பாணம் சோனகத் தெருவில் இருக்கும் காமல் பள்ளிவாசல் கண்ணாடிகளை அடையாளம் தெரியாதவர்கள் அடித்து நொறுக்கியிருப்பதாக அங்கிருந்து வரும் செய்திகள் கூறுகின்றன. இது தொடர்பான விவரங்களை தருகிறார் பவுனியா செய்தியாளர் மாணிக்க வாசகம்.
இலங்கையின் வடக்கே யாழ்ப்பாணம் சோனகத் தெரு பகுதியில் முஸ்லிம் பள்ளிவாசல் ஒன்று அடையாளம் தெரியாதவர்களினால் தாக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த பள்ளிவாசலின் ஜன்னல் கண்ணாடிகள் அடித்து நொறுக்கப்பட்டிருப்பதாக பள்ளிவாசல் நிர்வாகிகள் காவல்துறையினரிடம் முறையிட்டிருக்கின்றார்கள். நேற்றிரவு 11 மணிக்கும் அதிகாலை 1 மணிக்கும் இடையில் இந்த சம்பவம் நடைபெற்றிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது.
பள்ளி எல்லாம் க்ளோஸ் பண்ணி போனதுக்கு பிறகு அந்த இடத்துக்கு யாரும் அடையாளம் தெரியாத ஒரு சிலர் மோட்டர் பைக்ல வந்திருக்கிறாங்க. வந்து ஜன்னல்களுக்கு எல்லாருக்கும் கண்ணாடி அடிச்சு கல் வீசி உடைச்சிக்கிறாங்க. எல்லா ஜன்னல்களையும் சத்தம் கேட்டு பக்கத்துல ஊடுகள் இருந்தாக்கள் வெளியே வந்து பாக்குற நேரம் இவங்க ஓடி இருந்தாங்க. பள்ளிவாசல்ல ஜன்னல்களும் உடஞ்சிருந்துச்சு. இதுதான் நடந்தது. 11:00 மட்டுக்கு தான் இந்த விஷயம் நடந்திருக்குது. மோட்டார் பைக் சவுண்ட் கேட்டுன்னு சொல்றாங்க. 2 மோட்டார் பைக் சவுண்ட் கேட்டுன்னு தான் சொல்லப்படுது. இந்த இடத்துல ஆமி பாதுகாப்பு இல்லாம இல்ல. போலீஸ்ல என்ட்ரி பண்ணி இருக்கிறோம், விசாரணை நடத்தி தரோம்னு சொல்லிக்கிறாங்க போலீஸ்ல.
என தாக்குதலுக்கு உள்ளாகிய பள்ளிவாசலுக்கு அருகில் வசித்து வருபவராகிய அஸ்மின் அயூப் அவர்கள் பிபிசியிடம் கூறினார். சம்பவ இடத்திற்கு விரைந்த யாழ்ப்பாணத்தில் உள்ள காவல்துறையினர் சேதங்களை பார்வையிட்டு மதிப்பிட்டதுடன் விசாரணைகளையும் மேற்கொண்டிருக்கின்றார்கள். நாட்டின் தென்பகுதியில் அலுத்கம பிரதேசத்தில் முஸ்லிம் மக்கள் மீது நடத்தப்பட்ட வன்முறை தாக்குதல்களை அடுத்து வடக்கில் இந்த பள்ளிவாசல் தாக்கப்பட்ட சம்பவம் அங்குள்ள முஸ்லிம் மக்கள் மத்தியில் ஒருவித அச்ச உணர்வை தோற்றுவித்திருப்பதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த சம்பவம் குறித்து காவல்துறை பேச்சாளர் அஜித் ரோஹன் அவர்களிடம் தொடர்பு கொண்டு கேட்டபோது, யாழ்ப்பாணத்தில் பள்ளிவாசல் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பதாக அங்கு காவல்துறையினரிடம் முறையிட்டு இருப்பதை அவர் உறுதிப்படுத்தினார்.
வீதுரு பிந்தியாத்தி பவுட்ட வார்த்தா வேணும் எங்க ஸ்தானிட்டு போலீஸ் ஆரக்ஷா யுத்தத்தையும் பரீட்சண கண்டாரம்.
இந்த தாக்குதலில் பள்ளிவாசலின் கண்ணாடிகள் உடைந்திருக்கின்றன. அந்த பள்ளிவாசலுக்கு இப்போது பாதுகாப்பு வழங்கியிருக்கின்றோம். இந்த சம்பவம் தொடர்பில் விசாரணை நடத்துவதற்கு விசேட காவல்துறை குழு ஒன்று நியமிக்கப்பட்டு விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன. இந்த பகுதியில் சிங்கள மக்கள் எவரும் கிடையாது, முஸ்லிம்களும் தமிழர்களுமே இருக்கின்றார்கள். இந்த தாக்குதல் யாரால் என்ன நோக்கத்திற்காக மேற்கொள்ளப்பட்டது என்பது பற்றி நாங்கள் இப்போது பல கோணங்களிலும் விசாரணை நடத்தி வருகின்றோம் என்றார் காவல்துறை பேச்சாளர் அஜித் ரோஹன் அவர்கள்.
வவுனியா செய்தியாளர் மாணிக்க வாசகம். இலங்கையில் அண்மை காலங்களாக நடந்திருக்கும் அமைதி இனங்கள் தொடர்பில் விசாரிப்பதற்காக உயர்மட்ட குழு ஒன்றை நியமிக்க இருப்பதாக ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தனது டுவிட்டர் குறுந்தகவல் தளத்தில் தெரிவித்திருக்கிறார். இதேவேளை முஸ்லீம்களுக்கு எதிராக நடந்து வரும் வன்முறைகளை தொடர்ந்து அரசாங்கத்தில் அங்கம் வகிக்கும் முஸ்லீம் அமைச்சர்கள் பலரும் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவை இன்று பதிலையில் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார்கள். இன்றைய சந்திப்பு தொடர்பாக அமைச்சர் ரிஷாத் பதீதீனை தொடர்பு கொண்டு கேட்டார் ஜெயபிரகாஷ் நல்லசாமி.
அதிகமான அமைச்சர்கள் நாங்கள் வந்து சேர்ந்து ஜனாதிபதி அவர்களை பதிலையிலே சந்தித்து கடந்த சில நாட்களாக அழுத்தம வீர்வல போன்ற பிரதேசங்களில் நடந்த அசம்பாவிதங்கள், அதற்கு பிறகு இன்று நோ லிமிட் நிறுவனம் இருக்கப்பட்டிருக்கின்ற இந்த நிலையிலே முஸ்லிம் மக்கள் மத்தியில் இருக்கின்ற அச்சநிலை, வியாபாரிகள் மத்தியில் இருக்கின்ற அச்சநிலை சம்பந்தமாக ஆழமாக பல கருத்துக்களும் அங்கு முன்வைக்கப்பட்டு இறுதியாக ஜனாதிபதி அவர்கள் போலீஸ் மாதிரி அழைத்து எல்லா அமைச்சர்களுக்கு முன்னிலையிலும் உடனடியாக மக்களுடைய இந்த சந்தேகத்தை போக்குகின்ற வகையிலே இதற்கு பின்னால் இருந்து செயல்பட்ட அதாவது இனவாதிகள் அனர்த்தங்களை ஏற்படுத்தி அத்தனை பேரையும் கைது செய்யுமாறும் அவர்களுக்கு உரிய தண்டனைகளை பெற்றுக் கொடுக்குமாறும், அது மாத்திரமில்லாமல் அதாவது இது சம்பந்தப்பட்ட விடயங்களிலே ஈடுபடுகின்றவர்களை கண்டுபிடிப்பதற்கான ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளை தெளிவாக எடுத்து மக்களுக்கு தெரியப்படுத்துமாறும் போலீஸ் அதிபருக்கு வேண்டுகோள் கொடுத்தார். அது மாத்திரமல்லாமல் அவருடைய வேண்டுகோளையும் ஏற்றுக்கொண்டு விசேட ஒரு ஜனாதிபதியுடைய செய்தியை இன்று நாட்டு மக்களுக்கு வெளியிடுவதற்கான ஏற்பாட்டை செய்திருக்கிறார்.
இன்று நடந்திருக்கின்ற இந்த சந்திப்பின் பின்னர் இலங்கையில் முஸ்லிம் மக்களின் பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்படும் என்கின்ற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு வந்திருக்கிறதா?
ஆமா, இந்த நாட்டின் ஜனாதிபதி என்ற வகையிலும் அதே போல பாதுகாப்பு அமைச்சர் என்ற வகையிலும் அவரிடத்திலே தான் இந்த விடயங்களில் பேச, எனவே நாங்கள் அவரிடத்திலே மிக ஆழமாக மனதிலே உள்ள எல்லா விடயங்களையும் நாங்கள் இருந்து கலந்து பேசினோம். அவரும் அத்தனை விடயங்களையும் எங்களுடைய கருத்துக்களையும் ஆழமாக கேட்டு இறுதியாக எல்லோருமாக சேர்ந்துதான் என்னென்ன ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளை எடுப்பதன் ஊடாக இந்த பிரச்சனையை கட்டுப்படுத்தலாம், இதனூடாக இந்த மக்களுடைய அச்ச நிலையை இருந்து இந்த மக்களை விடுவித்து நிம்மதியாக வாழக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்தலாம் என்று எல்லோருமாக சிந்தித்துத்தான் எல்லோருடைய எதிர்ப்பித்த வேண்டுகோளை ஏற்றுக்கொண்டு அத்தனை நடவடிக்கைகளையும் அவர் நடைமுறைப்படுத்துவதாக உறுதியளித்திருக்கிறார்.
இப்ப நீங்கள் அமைச்சர்கள் உப அமைச்சர்கள் எல்லாம் ஏற்கனவே அரசாங்கத்தில் இருக்கிறீர்கள், அரசாங்க அமைச்சரவையில் கேபினட்டில் இருக்கிறீர்கள், கேபினட்டில் இந்த பிரச்சனைகளை பற்றி நீங்கள் பேசுகிறீர்களா?
அது சம்பந்தமாக நாங்கள் ஏற்கனவே பாராளுமன்றத்திலும் அமைச்சரவையிலும் அதாவது இவ்வாறான விடயங்கள் ஏற்கனவே நடந்த பொழுதும் அதை திட்டத்திலும் நாங்கள் பேசியிருக்கிறோம்.
கடந்த காலங்களில் முஸ்லீம் மத தலங்களுக்கு எதிராகவும் அதுபோல ஹலால் போன்ற முஸ்லீம்களுடைய நம்பிக்கைகளுக்கு எதிராகவும் பிரச்சனைகள் ஏற்பட்ட சந்தர்ப்பங்களிலும் நீங்கள் ஜனாதிபதியை சந்தித்திருக்கிறீர்கள். உங்களுக்கிடையில் நீண்ட காலமாக பல பேச்சுவார்த்தைகள் நடந்திருக்கின்றன. ஆனால் இந்த பேச்சுவார்த்தைகளுக்கெல்லாம் பிறகும் இப்படியான தாக்குதல்கள் தொடர்ந்து நடந்து வந்து கொண்டிருக்கின்றன. அப்படியான சந்தர்ப்பத்தில் நீங்கள் இன்னும் ஜனாதிபதி உங்களுக்கு அளித்திருக்கின்ற இந்த வாக்குறுதியில் நம்பிக்கை வைக்கிறீர்களா?
காரணம் என்னவென்றால், கடந்த காலங்களில் எத்தனை சந்திப்புகள் நடந்தாலும் இந்த சந்திப்பு ஒரு வித்தியாசமான சந்திப்பு. பொதுவாக நாங்கள் எந்த ஒரு தரப்பும் யாரும் இந்த சட்டத்தை கையில் எடுத்து தான் விரும்பிய முறையிலே சட்டத்தை நிலைநாட்டுவதற்கு இடம் கொடுக்க கூடாது என்று வேண்டுகோள் கொடுத்தோம். அதை முற்று முதலாக ஏற்றுக்கொண்டு தன்னுடைய அறிக்கையிலும் அதை ஏற்று கொண்டிருக்கிறார். அதே போல போலீசாருக்கு, அதாவது போலீஸ் மாதிரிவருக்கு எங்களுக்கு முன்னால் மிக கடுமையான உத்தரவு ஏதாவது பணித்தார். இனிமேல் இவ்வாறான எந்த ஒரு நடவடிக்கையும் நடக்காமல் இருப்பதற்கான ஆக்கப்பூர்வமான நடவடிக்கையை பாதுகாப்பு தரப்பு முன்னெடுக்க வேண்டும். சட்டத்தை யாரும் கையில் எடுப்பதற்கு அனுமதிக்க முடியாதவர்கள் எந்த மதத்தை சேர்ந்தவராக இருக்கலாம் அல்லது எந்த தரத்தை சேர்ந்தவர்களாக இருக்கலாம் என்று கூட என்று அவர் சொன்னார். அது மாத்திரமல்லாமல் நாங்கள் வேண்டிக்கொண்டோம் ஒவ்வொரு வாரமும் இது சம்பந்தமாக இந்த மக்களுடைய பாதுகாப்பு எதிர்காலம் சம்பந்தமாக
பாதுகாப்பு தரப்போடு இருந்து பேசுவதற்கு, இருந்து பேசி அந்தந்த கிழமைகளில் இருக்கின்ற விடயங்கள் சம்பந்தமாக நடவடிக்கை எடுப்பதற்கு அல்லது எதுவும் நடக்காமல் இருப்பதற்கான ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு அதை மேற்றுக்கொண்டு அதற்கான ஏற்பாட்டையும் செய்திருக்கிறார்.
அமைச்சர் ரிஷாத் பதீதின் இலங்கை கண்ணோட்டம் தொடரும்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
இலங்கையின் தெற்கே அலுத்கமா பகுதியில் முஸ்லிம்கள் மீது நடத்தப்பட்ட வன்முறை தாக்குதல்களை இலங்கையின் தேசிய ஊடகங்கள் கையாண்ட விதம் குறித்த விமர்சனங்கள் சில மட்டங்களில் வெளியாகி வருகின்றன. இலங்கை அரசின் அழுத்தத்திற்கு பணிந்து பிரதான ஊடகங்கள் இந்த வன்முறைகள் குறித்த முழுமையான உண்மையான தகவல்களை உரிய முறையில் வெளியிடவில்லை என்று பாதிக்கப்பட்ட முஸ்லிம்களில் ஒரு தரப்பார் விமர்சிக்கிறார்கள். அதேவேளை முகநூல் உள்ளிட்ட சமூக வலைதளங்களில் இந்த வன்முறைகள் குறித்து திரிக்கப்பட்ட மத விரோதத்தை தூண்டக்கூடிய வகையில் செய்திகள் பரப்பப்பட்டன என்கிற விமர்சனம் அரசு தரப்பில் காணப்படுவதாக செய்திகள் கூறுகின்றன. இந்த பின்னணியில் இந்த வன்முறைகள் குறித்த செய்திகளை இலங்கையின் பிரதான ஊடகங்கள் எப்படி கையாண்டன என்று இலங்கையில் இருக்கும் மாற்று கொள்கைகளுக்கான அமைப்பின் மாற்றம் என்கிற இணைய சஞ்சிகையின் ஆசிரியர் செல்வராஜா ராஜசேகரிடம் தொடர்பு கொண்டு கேட்டார் பூபாலரட்னம் சீவகன்.
மெயின்ஸ்ட்ரீம் மீடியா பொதுவா பார்க்க போனா சிங்கள பத்திரிகை வந்து இந்த விஷயத்த வந்து நிச்சயமா அதை கையாண்ட விதமே வித்தியாசமா இருந்துச்சு. இவ்வளவு பெரிய ஒரு சம்பவம் நடந்திருக்கு அல்குமையில இப்படி ஒரு சிறுபான்மைக்கு எதிராக, இது வந்து நான் நினைக்கிறேன் பிரதானமா சீதனிக்க தான் இதுல இருக்கு. மற்றது வந்து அரசு சார்பு தன்மையில வந்து நிறைய இருக்கு. ஏன்னா சிங்கள பத்திரிகை பொதுவா நீ உங்களுக்கு தெரியும் யுத்தம் நடைபெற்ற காலத்திலும் சரி அரசு சார்பத்தன்மையோட அந்த செய்தியை வெளியிட்டு வந்துச்சு. இந்த விஷயத்திலையும் நிச்சயமா தொடர்ந்து வந்த செய்திகள் வந்து ஊரடங்கு சட்ட அமுல் தான் நிறைய அடுத்தடுத்த தினங்களை வந்து கொண்டு வந்துச்சு. இப்பதான் அரசு சார்பத்தன்மை தான் நிச்சயமா சொல்ல வேண்டி வருது. இன்னொன்று இதுல சொல்ல வேண்டிய முக்கியமான விஷயம் வந்து இந்த விஷயத்துல ஈடுபட்டது வந்து பௌத்த துறவிகள். ஆகவே பெரும்பான்மை சமூகத்தை சேர்ந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியா சிங்கள பத்திரிகை வந்து பௌத்த மதம் இழிவுபடுத்தப்படுறதை வந்து விரும்ப மாட்டாங்க. அந்த வகையிலையும் இந்த விஷயம் சீதனிக்கை செய்யப்பட்டிருக்குன்னு சொல்லி நான் நினைக்கிறேன்.
சரி, ஆனா வந்து தமிழ் ஊடகங்கள் தொடர்பாகவும் விமர்சனங்கள் இருக்கின்றதே, தமிழ் ஊடகங்களும் இந்த செய்திகளை சுயதணிக்கை செய்து கொண்டன அல்லது குறைத்து வெளியிட்டன என்ற விமர்சனங்களும் சொல்லப்படுகின்றது.
அதுவும் உண்மை. நான் ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம், தமிழ் ஊடகங்கள் தம் சிறுபான்மை சம்பந்தமான இந்த நியூஸை வந்து கட்டாயமா வந்து அவங்களும் சுயதணிக்க செஞ்சு கொண்டதோட மூன்று நான்கு தமிழ் பத்திரிகை அரசு பத்திரிகை தவிர்த்த மற்ற தனியார் பத்திரிகை கூட வெவ்வேறான தரவுகளை வந்து அவங்க வெளியிட்டாங்க. உதாரணமா காயப்பட்ட சனத்தை வந்து ஒரு பத்திரிகை வந்து 50க்கு மேற்பட்டவங்க, இன்னொரு 80க்கு மேற்பட்டவங்க, இன்னொரு 100க்கு மேற்பட்டவங்க சொல்றாங்க. மொத்தம் எத்தனை பேர் செத்தாங்க சொல்ற விதி அந்த எண்ணிக்கையை வந்து ஒரு பத்திரிகை வந்து 3 பேர்னு போடுது, ஒரு பத்திரிகை 2னு போடுது, ஒரு பத்திரிகை 4னு போடுது. என்ன முக்கிய காரணம் இவங்க வந்து தேடி அறிஞ்சு சரியான தரவுகளை சரியான செய்தியை வெளியிட்டாங்களாங்கிற ஒரு சந்தேகம் இருக்கு. சுயதணிக்கை யோட இந்த ஒரு விஷயம் அக்கறை எடுத்து இத வந்து சரியான தரவுகளோட சரியான செய்தியை சரியா சேகரிச்சு வழங்கினாங்கிற ஒரு சந்தேகம் எங்களுக்கு இருக்கு.
இந்த விஷயங்கள்ல அரசாங்க தரப்பில் இருந்து ஏதாவது அழுத்தங்கள் இருந்ததா ஊடகங்களுக்கு?
நிச்சயமா அழுத்தம் வந்து நேரடியான அழுத்தம்னு சொல்ல முடியாது. இது வந்து மறைமுகமான அழுத்தத்தினாலதான் வந்து சுயதணிக்கைங்கிற ஒரு விஷயம் வந்து நடைபெற்று கொண்டது. இலங்கையில இப்போதைக்கு நடக்க சம்பவமா தான் இந்த சம்பவத்துல சிங்கள ஊடகம் உட்பட தமிழ் ஊடகம் வந்து அடக்கி வாசிச்சதுக்கு காரணம் வந்து சுயதணிக்கை. அந்த சுயதணிக்கிறதுக்கு காரணம் வந்து முக்கியமா அரசு அழுத்தம் தான். எந்த நியூஸ் ஆசிரியர்கிட்ட நீங்க கேட்டாலும் சொல்ல மாட்டாங்க. ஆனா கட்டாயம் இலங்கையில இப்போதைக்கு இருக்கிறது வந்து கட்டாயம் அரசு அழுத்தத்தால் வந்த ஒரு விளைவு தான்.
ஃபேஸ்புக், ட்விட்டர் போன்ற இந்த சமூக இணையதளங்களை இந்த பயன்பாட்டாளர்கள் வந்து இந்த இது தொடர்பான செய்திகள் பரிமாற்றத்தின் பொழுது ஓரளவுக்கு அளவுக்கு அதிகமாக செயற்பட்டதாகவும் ஓரளவுக்கு உணர்ச்சி ஊட்டக்கூடிய வகையில இந்த செய்திகளை கையாண்டதாகவும் கூட இன்னொரு பக்கத்துல விமர்சனம் வருது. இதனை நீங்க எப்படி பாக்குறீர்கள்?
ஏன்னா இந்த விஷயத்துல வந்து ஃபேஸ்புக் சோசியல் மீடியாங்கிறது கண்ட்ரோல் பண்ற யாரும் இல்ல. நாங்க எப்படி வேணாம் எங்கட செய்தியை எங்கட இஷ்டப்படி நாங்க வந்து அதுல வந்து பிரசுரிக்கலாம். ஆனா இது முக்கியமான என்ன விஷயம் சொன்னா இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியா வந்து எதுவுமே பிரசுரிக்காத கையாளாத எத்தனை விஷயங்கள், ஈவன் போட்டோஸ், அந்த இன்டர்வியூஸ், அந்த இரவைக்கு அவங்க அந்த அந்த சம்பவத்தண்டைக்கு அவங்க முகம் கொடுத்த அனுபவத்தை வந்து நாங்க சிங்கள பத்திரிகை தமிழ் பத்திரிகை முக்கியமா வெளியிடவே இல்லை. ஆனா இந்த விஷயத்த சமூக வலைதளங்கள் வந்து நல்லா கையாண்டுச்சு. ட்விட்டர், ஃபேஸ்புக் எல்லாம் படங்களோட செய்திகளை அப்படியே வெளியிட்டிருந்தாங்க. ஆனா இதுல மறுபக்கம் ஒன்று இருக்குதான், இதுல வந்து துவேசம் உண்டு. வேற விதமான ஒரு வன்முறை கலந்த ஒரு பக்கம் வந்தாலும் அந்த பக்கம் வெளிப்பட்டாலும் இது வந்து மெயின் ஸ்ட்ரீம் மீடியா செய்யாத ஒரு விஷயத்த சமூக வலைதளங்கள் செஞ்சிருக்குன்னு நான் சொல்றேன். இதே சமூக வலைதளங்கள் சமநிலைப்படுத்தினாலும் தான் சொல்லலாம்.
மாற்றம் இணைய சஞ்சிகையின் ஆசிரியர் செல்வராஜா ராஜசேகர். அடுத்து இந்திய செய்தி ஒன்று. இந்த ஆண்டுக்கான உலக உணவு பரிசு இந்தியாவில் பிறந்து மெக்சிகோவில் குடியுரிமை பெற்றிருக்கும் டாக்டர் சஞ்சய் ராஜாராமுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. கோதுமை ஆராய்ச்சியில் அவர் செய்த சாதனைக்காக இந்த விருது அவருக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. இந்த விருதுக்கு காரணமாக அமைந்த ஆய்வின் பயன்கள் எந்த அளவுக்கு இந்திய விவசாயிகளுக்கு பயன்பெற்றிருக்கிறது என்று டாக்டர் சஞ்சய் ராஜாரிடம் கேட்டார் சங்கீதா ராஜன்.
I'm very happy because the outcome of this breeding program resulted into perhaps 20
எனது ஆய்வின் முடிவுகளின் பலன்களை நினைத்து மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளது. காரணம், இந்த புதிய கோதுமை ரகங்களை இனப்பெருக்கம் செய்யும் ஆராய்ச்சி செய்த பண்ணைகளில் கோதுமையின் விளைச்சல் சுமார் 20 முதல் 25% அளவிற்கு அதிகரித்தது. அது விவசாயிகளுக்கு நேரடி நன்மை வழங்கியது. இந்திய அளவில் இந்த வகை கோதுமையை அறிமுகப்படுத்திய பிறகு கோதுமையின் விளைச்சல் ஏறத்தாழ 10-15% வரை அதிகரித்துள்ளது என்றார் டாக்டர் சஞ்சய ராஜாராம். மக்கள் தொகை வேகமாக வளர்ந்து வரும் இந்தியாவில் விவசாயத்தின் பங்கு என்னவென்று கேட்ட கேள்விக்கு பதிலளித்த அவர், நம்முடைய வாழ்வாதாரத்துக்கு விவசாயம் மிக முக்கியம். இந்தியாவின் மக்கள் தொகையில் கிட்டத்தட்ட 60-70% மக்கள் வேளாண்மை துறையில்தான் பணிபுரிகிறார்கள். அதே சமயம் இந்தியாவின் உணவு பாதுகாப்பு திட்டம் நிலையாக தொடர கோதுமை போன்றவையின் உற்பத்தியில் மேலும் முன்னேற்றம் காணப்பட வேண்டும் என்றார் டாக்டர் சஞ்சய ராஜாராம். இந்தியாவின் வேளாண்மை வளர்ச்சிக்கு முக்கிய சவால்களாக இருப்பவை என்ன, வேளாண்மை வளர்ச்சிக்கு மேலும் என்ன நடவடிக்கைகள் அரசாங்கத்தால் எடுக்கப்பட வேண்டும் என்று கேட்ட கேள்விக்கு பதிலளித்த அவர்,
In my opinion, we need good policy from the government, both for research.
என்னை பொறுத்தவரை ஆராய்ச்சி துறையிலும் விலை நிர்ணயிப்பதிலும் நல்ல கொள்கைகளை அரசாங்கம் கொண்டு வர வேண்டும். என்னுடைய முக்கிய கவலை என்னவென்றால், தானியம் உள்ளிட்ட உணவுப் பொருட்களை சேமித்து பாதுகாப்பதற்கான வசதிகளை உருவாக்குவதில் இந்தியா பின்தங்கியே உள்ளது. தேவைக்கு அதிகமான தானியங்களை சேமித்து சிறிது காலத்துக்கு பிறகு விற்பனை செய்வதற்கு ஏதுவாக தானியங்களை சேமிக்க நவீன இந்தியாவில் நவீன வசதிகள் தேவை. தற்போது இருக்கும் திறந்தவெளி சேமிப்பு முறையில் பூச்சிகளாலும் மழையினாலும் உணவு தானியங்கள் பெருமளவு சேதமடைகின்றன. எனவே மூடப்பட்ட உணவு தானிய சேமிப்பு முறையை பெருமளவில் இந்தியாவில் உருவாக்க வேண்டும். இத்தகைய சேமிப்பு வசதியை அரசாங்கம் தான் செய்ய வேண்டும் என்பதில்லை. தனியார் நிறுவனங்களால் இத்தகைய சேமிப்பு வசதிகள் அமைக்கப்பட அரசாங்கம் ஊக்குவிக்க வேண்டும் என்றார் டாக்டர் சஞ்சய ராஜாராம். சில மேற்கு நாடுகளில் விவசாயம் ஒருங்கிணைக்கப்பட்டு பெரிய அளவில் விவசாய பண்ணைகள் மூலமாக செய்யப்படுகிறது. இந்தியாவில் சிறு மற்றும் குறு விவசாயிகள் மூலம்தான் விவசாயம் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்திய விவசாயத்தின் எதிர்காலத்திற்கு தற்போதைய நடைமுறையே சரியான அணுகுமுறையா இருக்குமா என்று கேட்டதற்கு பதிலளித்த டாக்டர் சஞ்சய ராஜாராம், கிராமப்புறங்களில் இருக்கும் விவசாயிகளை வேறு தொழிலுக்கு மாற்றினால் மட்டுமே இந்தியாவில் பண்ணைகளின் அளவை விரிவுபடுத்தி பெரிய அளவில் விவசாயம் மேற்கொள்ள முடியும் என்றார் டாக்டர் சஞ்சய ராஜாராம்.
சங்கீதா ராஜன் நிகழ்ச்சியில் அடுத்ததாக நேயர் நேரம் தயாரித்து வழங்குகிறார்கள் மணிவண்ணன் மற்றும் சீவகன்.
வணக்கம் நேயர்களே, இந்த வார நேர் நேரம் நிகழ்ச்சியிலும் உங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளும் வாய்ப்பு குறித்து மகிழ்ச்சி. நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள நம்முடன் இருக்கிறார் சிவகன். நிகழ்ச்சிக்கு செல்லும் முன் அலைவரிசை விவரங்களை ஒருமுறை தரலாமே சிவகன்.
ஆம், தமிழோசை நிகழ்ச்சிகளை சிற்றலை வரிசைகள் மூலம் கேட்கின்ற நேயர்கள் மறு அறிவித்தர்கள் வருகின்ற வரை எமது புதிய அலைவரிசைகளான 31 மீட்டரில் 9500 கிலோஹெர்ட்ஸ், 22 மீட்டரில் 13830 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் 19 மீட்டரில் 15470 கிலோஹெர்ட்ஸ் ஆகிய அலைவரிசைகளின் மூலம் எமது நிகழ்ச்சிகளை கேட்க முடியும்.
சரி, இனி கடிதங்கள் மற்றும் மின்னஞ்சல்களுக்கு செல்லலாமே சிவகன்.
முதலில் பெரிய வளையம் நேயர்கி ரவிச்சந்திரன் எழுதுகின்ற மின்னஞ்சலில், சனிக்கிழமை தோறும் ஒலிபரப்பாகி வருகின்ற நேர் நேரம் நிகழ்ச்சியை தனியாக, அதாவது இந்த நிகழ்ச்சியை மாத்திரம் தனியாக கேட்கும்படி பதவிறக்கம் செய்யவும், மேலும் காணொலியை 3GP வீடியோவாக மாற்றி அமைக்குமாறும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன் எழுதியிருக்கின்றார்.
நேரின் கருத்துக்கு நன்றி. அவ்வப்போது நேர் நேரம் நிகழ்ச்சியை இதுபோல ஃபேஸ்புக் மூலம் கேட்கும் நேயர்களுக்கு ஒலி வடிவில் தருகிறோம். இதை நிரந்தரமாக தர முயல்கிறோம். காணொலிகளை பொறுத்தவரை நேயரின் கோரிக்கையை தொழில்நுட்ப ரீதியில் செய்ய முடிந்தால் செய்கிறோம். நன்றி. சரி, இனி அடுத்த கடிதத்துக்கு செல்லலாம் சிவன்.
ஆம், இலங்கையில் அழுத்கம வன்முறைகளை பற்றி இலங்கை ஊடகங்கள் செயற்பாடு குறித்த பேட்டி பற்றி ஃபேஸ்புக் மூலம் எழுதுகின்ற கொழும்பு நேயர் சின்னையா ரத்னவடிவேல், தமிழ் பத்திரிகைகளுக்கு எதிராக இங்கு வைக்கப்பட்டிருக்கின்ற குற்றச்சாட்டுகள் மிகவும் வஞ்சகமானவை. முஸ்லீம்களின் ஆதிக்கத்தில் இருக்கின்ற அரசா பத்திரிகையான திரகரன் தவிர மத்திய தமிழ்நாடுகள் மிகுந்த முக்கியத்துவம் கொடுத்து பிரசுரித்திருந்தன என்பதே உண்மை. இதை நேர்மையான எவரும் மறுக்க மாட்டார்கள். வீரகேசரி, தினக்குரல், சுடரொழி ஆகியவை உண்மை நிலவரத்தை நேர்மையுடன் வெளியிட்டன என்று இருக்கின்றார்.
முஸ்லீம்கள் மீதான தாக்குதல் குறித்து எழுதும் ரியாத் நேயர் கே பாஸ்கரன், இதுபோன்ற தமிழ் மற்றும் முஸ்லீம்கள் மீது சிங்களர்களின் தாக்குதல்கள் ஒன்றும் புதியவை அல்ல. இரு சிறுபான்மை இனங்களுக்கிடையே ஒற்றுமை இல்லாவிட்டால் இதுபோன்ற தாக்குதல்களை தடுப்பது கடினம் என்றே எனக்கு படுகிறது என்கிறார்.
இலங்கையின் கவுனாவத்தை கோவிலில் மிருக பலி குறித்த செய்தி பற்றி எழுதுகின்ற சுவிட்சர்லாந்து ஐக்கன் நேயர் சோமசுந்தரம் யோகலிங்கம், இது கடவுளின் பெயரால் இறை சன்னிதானத்திலேயே நடைபெறுகின்ற வாய்ப்பேசா மிருக கொலை. இக்கொலை வரியானது இலங்கையில் இருக்கின்ற சைவ சமயத்தவர்களை மிகவும் கேவலமானவர்களாக காட்டுகின்ற நிகழ்வு. உலகில் வேறு எந்த மதத்திலும் இல்லாத இந்த கொடிய செயல் சைவ மதத்தில், அதுவும் இலங்கையின் தமிழ் பகுதி மண்களில் மீண்டும் மீண்டும் நடைபெறுவது ஜீரணிக்க முடியாத அதிர்ச்சியாக இருக்கின்றது. மேலும் இக்கொலை வரியர்களின் காட்டுமிராண்டித்தனத்தை இலங்கை அரசு சட்டம் மூலம் எதிர்வரும் காலங்களில் தடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார்.
இலங்கையில் மிதவாத பிக் ஒருவர் தாக்கப்பட்ட செய்தி பற்றி எழுதும் கலிபோர்னியா நேயர் வி டி ரவிச்சந்திரன், முஸ்லீம்களுக்கு ஆதரவானவராக கடும்போக்கு பௌத்த பிக்குமாரால் விமர்சிக்கப்பட்ட ஜாத்திக பலசேனாவின் அமைப்பின் செயலாளரான வட்டரக்க விஜித தேரர் சக புத்த பிக்குகளால் தாக்குதலுக்கு உள்ளாகி வீதியில் காணப்பட்டிருப்பது 80கள் போன்று மீண்டும் ஒரு பிக்கு கும்பல் கையில் ஆயுதமேந்துமோ என்ற ஐயத்தை ஏற்படுத்துகிறது என்கிறார்.
இந்தியாவின் நரேந்திர மோடி அரசு மத்திய அரசு அதிகாரிகள் சமூக ஊடகங்களை பயன்படுத்துகின்ற பொழுது இந்திக்கு முன்னுரிமை தர வேண்டும் என்று உத்தரவிட்டிருப்பது பற்றிய சர்ச்சை பற்றி ஃபேஸ்புக் மூலம் கருத்தெழுதுகின்ற பெருந்துறை நேயர் ஆர்த்தி விக்கி, இந்தி பேசுவவர்கள் மாத்திரம் இந்த நாட்டில் இருந்தால் அப்படி சொல்வதை தவறில்லை. பல்வேறு மொழி பேசும் மக்கள் கொண்ட நாட்டில் இவ்வாறு செய்தால் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? அப்பொழுது மற்ற மொழிக்காரர்கள் இங்கிருப்பதில் என்ன அர்த்தம் இருக்கின்றது? வரலாற்றுப்படி பார்த்தால் தமிழ் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன் தோன்றிய ஒரே மொழி. அப்பொழுது ரூபாய் தாளில் எதற்கு எங்கள் தாய்மொழி? இது வளமான தேசத்துக்கு வழிவகுக்காது என்று இருக்கின்றார்.
இதே செய்தி குறித்து ஸ்வீடனில் இருந்து ஃபேஸ்புக் மூலம் கருத்தெழுதும் நேயர் ரகுராமன் சித்தூர் ஸ்ரீனிவாசன், இந்தியை புறக்கணித்ததால் தமிழர்கள் எதையும் இழந்துவிடவில்லை, ஹிந்தியை படித்ததால் மற்றவர்கள் எதையும் பெற்றுவிடவும் இல்லை என்கிறார்.
மஸ்கட்டில் இருந்து எழுதுகின்ற நேயர் சசி, அதிக எண்ணிக்கைதான் ஒரே தகுதி என்றால் காகத்தை தேசிய பறவையாக அறிவிக்க வேண்டும் என்று அண்ணா கூறியதை மேற்கோள் காட்டுகின்றார். இந்தி தான் தேசிய மொழி என்று தமிழிசை சவுந்தரராஜன் கூறியதை ஆட்சேபித்து கிருஷ்ணகிரியிலிருந்து எழுதுகின்ற சங்கீத் விஜயகுமார், ஹிந்தி மட்டுமே தேசிய மொழி அல்ல, தேசிய மொழிகள் மொத்தம் எத்தனை என்று தெரிந்து கொள்ளுங்கள் என்று இருக்கின்றார்.
இதே செய்தி குறித்து மின்னஞ்சல் எழுதும் பெங்களூர் நேயர் ராஜா மதிவானன், டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜனின் பேட்டி தமிழில்தான் இருந்தது, இருந்தாலும் அவர் சொன்ன கருத்துக்கள் எதுவுமே எனக்கு விளங்கவில்லை. இவர் ஏதோ இந்தி தேசிய மொழி என்று சொன்னார். எனக்கு தெரிந்த வரைக்கும் இந்தியாவுக்கு தேசிய மொழி எதுவும் கிடையாது. நீங்களேன் இந்த கேள்வியை அவரிடம் கேட்கவில்லை என்பது எனக்கு வருத்தம் அளித்தது என்கிறார்.
காவிரி மேலாண்மை வாரியம் அமைப்பது குறித்து கர்நாடகம் எதிர்த்து தெரிவிப்பது பற்றிய செய்திகள் பற்றி எழுதுகின்ற காயல்பட்டினம் நேயர் மக்கி நுகுத்தம்பி, நாட்டில் மிக உயர்ந்த உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துவிட்ட பிறகும் அதையும் விமர்சித்து நாடாளுமன்றத்தில் கர்நாடகம் பேசுவதும் அதற்கு மத்திய மந்திரிகள் வக்காலத்து வாங்குவதும் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கும். மீண்டும் ஒரு எமர்ஜென்சி வராமல் இந்த பிரச்சினை ஓயாது என்று இருக்கின்றார்.
பர்மிங்ஹாம் நகரில் அரசு பள்ளிகளில் இஸ்லாமிய அடிப்படைவாத கருத்துக்கள் பரப்பப்படுவதாக வந்த செய்தி குறித்து எழுதும் ஆடுதுறை நேயர் பாலாஜி, இந்த செய்தி அதிர்ச்சியை அளிக்கிறது என்று எவர் கூறினாலும் அது நகைச்சுவை மட்டுமே. திறந்த அரசாங்க நிர்வாகமும் வளர்ச்சியடைந்த சமூகமும் உள்ள பிரிட்டனில் ஒரு நாள் துவங்கி மறுநாள் எந்த மத அடிப்படைவாதமும் வளர்ந்துவிட முடியாது. பல ஆண்டுகளாகவே இதற்கான அறிகுறிகள் தென்பட்டன. பல மதரசா பள்ளிகளில் முஸ்லீம் மாணவர்கள் கடுமையாக நடத்தப்பட்டது. பல மசூதிகளில் அடிப்படைவாத கருத்துக்கள் சொற்பொழிவுகளாக பேசப்பட்டது போன்றவை இருந்தன. இவற்றையெல்லாம் லட்சியம் செய்யாத அரசாங்கமே இன்றைய நிலைக்கு பொறுப்பேற்க வேண்டும். இது பிரிட்டன் தன் தலையில் தானே மண்ணை போட்டுக்கொண்டதாகும் என்கிறார்.
மோடிக்கு ஆதரவு தருவது குறித்து பிபிசி தமிழோசைக்கு பேட்டியிருந்த அதிமுக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் மலைச்சாமி கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட சம்பவம் குறித்து எழுதுகின்ற மனமுண்டினிய தட்சிணாமூர்த்தி, இவரை போன்றவர்கள் ஏன் அடிமையாக இருக்க வேண்டும் என்று தெரியவில்லை. அப்படியே அடிமையாக இருந்தும் கட்சியிலிருந்து தூக்கேறியப்பட்டிருக்கின்றார். தமிழோசைக்கு தந்த செவ்வியில் அப்படியொன்றும் தவறாக அவர் சொல்லவில்லை. அடிமைத்தன நெறியை மீறவும் இல்லை, இருந்தும் துடைத்தெறியப்பட்டுவிட்டார். சுயமரியாதை இயக்கம் கண்ட தமிழ்நாட்டில்தான் இந்த கூத்தெல்லாம் என்று இருக்கின்றார்.
காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து அளிக்கும் 370வது பிரிவு குறித்த செய்தி குறித்து எழுதும் ராமேஸ்வரம் நேயர் சோ பாலசுப்ரமணியன், ஒருபுறம் தீவிரவாதிகளாலும் மறுபுறம் இராணுவத்தாலும் இன்னல்களை எதிர்நோக்கும் அப்பாவி காஷ்மீர் மாநில மக்கள் நிம்மதியாக வாழ இந்த அந்தஸ்து தேவை. இது எக்காரணம் கொண்டும் நீக்கப்படக்கூடாது என்கிறார்.
இலங்கை ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச மோடி பதவியேற்பு விழாவில் பங்கேற்க வடமாகாண முதலமைச்சர் விக்னேஸ்வரனை அழைத்ததை விக்னேஸ்வரன் புறக்கணித்தது சரியானது என்று கூறுகின்ற வேலூர் நேயர் ஜே டி மூர்த்தி, விக்னேஸ்வரன் போயிருந்தால் அது மதயானை கூட்டம் நடத்தும் விழாவுக்கு ஓனாய் வெள்ளாட்டை துணை கலைத்து போவது போல இருந்திருக்கும் என்று இருக்கின்றார்.
அனைவருக்கும் அறிவியல் நிகழ்ச்சி குறித்து எழுதும் திருச்சி நேயர் ஏ எம் அஜ்முல் நரிஃபின், அனைவருக்கும் அறிவியல் நிகழ்ச்சியில் எல் ஆர் ஜெகதீசன் வழங்கிய பார்வை குறைபாடு உள்ளவர்களுக்கான முப்பரிமாண கண்ணாடிகள் பற்றி லண்டன் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம் கண்டுபிடித்த பார்வை குறைபாடு உள்ளவர்களுக்கான இந்த கண்ணாடி ஒரு வரப்பிரசாதமாகும். அதேபோல சதாத் அவர்கள் பாம்பு கடிக்கான மருந்தை பற்றி விவரித்ததும் சிறப்பாக இருந்தது என்கிறார். சரி, நேரமாகிவிட்டது சிவன். இத்துடன் இந்த வார நேய நேரம் நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொள்வோம். மீண்டும் அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியில் நேயர்களின் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள வருவோம். வணக்கம் நேயர்களே.
வணக்கம் நேயர்களே.
நேய நேரம் கேட்டீர்கள். தயாரித்து வழங்கியவர்கள் மணிவண்ணன் மற்றும் பூபாலரத்னம் சீவகன். இது லண்டன் பிபிசியின் தமிழோசை. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை வழக்கம் போல் சந்திப்போம். வணக்கம் நேயர்களே.